அன்பின் திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியாய். அன்பின் திருக்குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று லாத்தரன் பெரும் கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே இயேசுவின் ஆலயமாக திகழுகின்றோம். ஏதோ கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் மட்டுமல்ல, உயிருள்ள நாமும் ஒரு ஆலயமாக திகழுகின்றோம். எனவே நாம் அந்த இயேசுவின் ஆலயமாக வாழ்கிறோமா அல்லது வாழ தவறியிருக்கிறோமா என்று சிந்தித்து, வாழ்ந்திருந்தால் இறைவனுக்கு நன்றி கூறி, வாழ தவறியிருந்தால் தவறுகளுக்கு மனம் வருந்தி இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாவல்ல இறைவனிடமும்
சகோதர
சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளோ. அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். நான் கோவிலின் வாசற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கின எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 47, திருவசனங்கள் 1-2 முடிய, 8-9 முடிய, மீண்டும் 12 முடிய. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாசற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீயே என் கோவில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாட உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே.
இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9-11 மற்றும் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல் அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறார் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. எனது பெயர் என்றென்றும் போற்ற பெருமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநுலை படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13-22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலே இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தெழிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், இதுதான் நமது தாய் கோவில். ரோமைமா நகரிலே இன்று பல்வேறு பேராலயங்கள் இருந்தாலும் முதன் முதலாக எழுப்பப்பட்ட பேராலயம் இந்த லாத்தரன் பேராலயம். நாம் அனைவரும் அறிந்தவாறு திரு அவையின் தொடக்க காலத்தில், அதாவது இயேசுவின் இறப்புக்கு பின், திரு அவை பல்வேறு வேத கலாபனைக்கு ஆளானது. பல்வேறு கிறிஸ்துவை நம்பியவர்கள் பல துன்பத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே அவர்கள் வெளிப்படையாக இயேசுவை பற்றி போதிக்க முடியவில்லை, வெளிப்படையாக இயேசுவை அறிக்கையிட முடியவில்லை. எனவே அவர்கள் பாதாளத்தில் உள்ள கல்லறைகளிலேயும் மறைவாக இருக்கின்ற வீடுகளிலேயும் கூடி இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் கிபி 324 ஆண்டு கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்துவ மதத்திற்கு அங்கீகாரம் அளித்து இந்த லாத்தரன் என்கின்ற ஒரு மலையிலே லாத்தரனி என்கின்ற குடும்பத்தார் கொடுத்த பெரும் சொத்துக்களை வைத்து ஒரு பெரிய கோவில் கட்டினார். அது திருமுழுக்கு யோவான் பெயரிலும் நற்செய்தியாளர் யோவானின் பெயரிலும் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. அதுதான் ரோமைமா நகரிலே எழுப்பப்பட்ட முதல் பேராலயம். அங்குதான் திருத்தந்தை தங்கியிருந்தார். அங்குதான் உயிர்ப்பு பெருவிழாவின் பொழுது எல்லா மக்களுக்கும் திருமுழுக்கும் உறுதி பூசுதலும் புதுநன்மை வழங்குதலும் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிற்பாடுதான் பல இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டன. ஏறத்தாழ கிபி 15 நூற்றாண்டு வரை திரு அவையின் தலைமை பீடமாக இந்த லாத்தரன் பேராலயம் இருந்தது. பல்வேறு திருச்சங்கங்கள் இங்குதான் நடந்தது. பல்வேறு திருத்தந்தையர்கள் இங்கிருந்து திரு அவையை வழிநடத்தினார்கள். இறந்தவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். 15 நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் இப்பொழுது இருக்கின்ற பேதுரு பேராலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை அவர்களும் தன்னுடைய இடத்தை அங்கிருந்து மாற்றினார். எனவே நம்முடைய திரு அவைக்கு இந்த லாத்தரன் பேராலயம்தான் முதல் ஆலயம். இதிலே இருந்துதான் அகில உலகமெங்கும் ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. எனவேதான் இந்த ஆலயம் நேர்ந்தளித்த நாளை, அதாவது நவம்பர் 9 நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு வாழ்ந்த காலத்தில் அல்லது அதற்கு முன்னால் ஆலயம் என்பது ஆண்டவன் வாழுகின்ற இடம், கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற இடம். மக்கள் இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது கடவுளையே பார்த்ததாக நினைத்தார்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்திலிருந்து அவர்களுக்கு புது வாழ்வு கிடைத்தது. இதைத்தான் முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் எடுத்து சொன்னார். அந்த ஆலயத்திலிருந்து நீரூற்று வந்தது. அந்த நீரூற்று செல்லுகின்ற இடமெல்லாம் பல விளைச்சலை தந்தது, கனிகளை தந்தது, புது வாழ்வு கிடைத்தது. ஆக ஆலயத்திற்கு சென்ற மக்கள் அனைவரும் கடவுளின் அருளை பெற்று அந்த கடவுளின் அருளால் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள் நட்பும் உறவும் மேலோங்கி இருந்தது. இதுதான் இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னால் ஆலயங்கள் இருந்த நிலை. ஆனால் இது படிப்படியாக இதனுடைய நிலைமை மாற ஆரம்பித்தது. ஏறத்தாழ இயேசு வாழ்ந்த பொழுது இந்த நிலை தலைகீழாக போய்விட்டது. ஏனென்றால் இந்த இஸ்ராயேல் மக்கள், யூத மதத்தினர், ரோமானிய பேரரசின் கீழ் நாங்கள் அடிமைகளாக வாழ மாட்டோம், எங்களுக்கென்று தனி உரிமை வேண்டும் என்று தனித்து நின்றார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமா நகரத்தும் பெரிய கோவிலுக்கு வருகின்ற மக்கள் எல்லோரும் ரோமானிய பேரரசின் நாணயங்களை பயன்படுத்தக்கூடாது. எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு வந்து அங்கு காசை மாற்ற வேண்டும். அது அந்த யூத மக்களுக்கே உரிய காசாக மாற்றி அதைத்தான் காணிக்கை பெட்டியில் போட வேண்டும். உதாரணமாக இப்பொழுது நாம் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய காசை பயன்படுத்த முடியாது. அவர்களுடைய டாலரையோ அல்லது அவர்களுடைய ஈரோவையோ நாம் மாற்றுகின்றோம். அப்படி மாற்றும் பொழுது நமக்கு ரொம்ப கமிஷன் கொடுக்க வேண்டும், நிறைய காசை நாம் செலவு பண்ண வேண்டும். இந்த ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த அருளுக்கு நன்றியாக காணிக்கையாக செலுத்த வரும்பொழுது இங்கே இருந்த குருக்கள் மற்றவர்கள் அவர்களிடமிருந்து அந்த காசுகளை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக இவர்கள் தங்கள் ஆலயத்தின் காசுகளை கொடுத்து மக்களுக்கு அதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுமாறு சொன்னார்கள். இதனால் பல்வேறு கமிஷன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் பலி செலுத்துவார்கள். அதாவது ஏழை எளிய மக்களாக இருந்தால் புறாக்கள் இவற்றை காணிக்கையாக கொடுப்பார்கள். சற்று வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஆடு மாடுகளை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். இது எருசலேமா நகரத்துக்கு கோவிலுக்கு பல இடங்களிலே இருந்து மக்கள் வர வேண்டும். அப்போ அவ்வளவு தூரம் நடந்து வரும் பொழுது இந்த ஆடு மாடுகளை அவர்கள் தூக்கி கொண்டு வர முடியாது. எனவே என்ன செய்வார்கள், இங்கே கோவிலிலே இதற்கென்று இந்த ஆடு மாடுகள் விற்பதை அதை வாங்கி ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். ஒரு சிலர் எருசலேமா நகரத்து கோவிலுக்கு அருகிலே இருந்தால் அவர்கள் வீட்டிலே வளர்த்த ஆடு மாடுகளை கொண்டு வரும் பொழுது ஆலயத்திற்கு, அந்த எருசலேமா ஆலயத்திற்கு வரும் பொழுது அதை ஒரு குருவானவர் பரிசோதிப்பார். இந்த பலிப்பொருள் ஆண்டவருக்கு உகந்ததா இல்லையா? இது வந்து யாராவது வீட்டிலே இருந்து எடுத்து வந்ததாக தெரிய வந்தது என்றால் இவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது பலி செலுத்த உகந்தது அல்ல என்று தள்ளிவிடுவார்கள். உடனே என்ன செய்வார்கள், அவர்கள் அதை அங்கே ஒன்று குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு இவர்கள் அங்கே பெரும் காசை கொடுத்து காணிக்கை பொருளை வாங்கி செல்லுவார்கள். இப்படித்தான் இந்த மக்கள் மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வை இயேசு கண்டு கோபப்படுகின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. என்றால் நாம் சொல்லலாம், இப்போ வேளாங்கண்ணியோ அல்லது திருத்தலங்களுக்கு போகும் பொழுதோ அங்கேயும் தானே மெழுகுத்திரி விற்கிறார்கள், வியாபார கடைகள் எல்லாம் விற்கிறார்கள், அப்போ அங்கேயும் போய் சாட்டை எடுத்து அடிக்க வேண்டுமா என்று நினை கேட்கக்கூடாது. இந்த காணிக்கை என்ற பெயரில் அவர்கள் கொள்ளையடித்ததை இயேசுவால் தாங்கி கொள்ள முடியவில்லை. இந்த ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு கிடைத்ததை கொண்டு வந்து கடவுளிடம் ஒப்படைக்கும் பொழுது இடையிலே ஏன் இவர்கள் இதை தடுக்க வேண்டும், ஏன் இந்த எளிய மக்களுக்கு நாம் கொடுமை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இயேசு கோபம் கொண்டு இப்படிப்பட்டவர்களை விரட்டி விடுகின்றார். அதோடு ஒரு புதிய கருத்தையும் அங்கு சொல்லுகின்றார். இந்த கோவில் என்பது கற்களால் கட்டப்பட்டது மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய கோவில். எனவே நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் மதிக்காமல் அவர்களை இழிவாக நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் அது பெரிய தவறு என்பதை இயேசு கொஞ்சம் எடுத்து காட்டினார். இந்த இயேசுவின் போதனைக்கு ஏற்ப வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த ஒரு புதிய கருத்தை நம் மத்தியிலே கொடுத்தார்கள். இதைத்தான் இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பவுலடியார் அழகாக குறிப்பிடுகின்றார், நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆலயமாக இருக்கின்றோம். இந்த ஆலயத்தை யாராவது பங்கப்படுத்தினால் கடவுள் அவர்களை அழித்து விடுவார் என்று சாடுகின்றார், அவர் கூறுகின்றார். எனவே நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஆலயம். எனவே நாம் முதலிலே ஒவ்வொருவரும் நம்மை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடம்பை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது இறைவன் வாழும் ஆலயம். இந்த உடம்பை நாம் ஏதோ ஒரு தீய சக்தியினுடைய ஒரு உடல் என்று நினைத்து இதை வதைக்கக்கூடாது. மாறாக இதை நாம் கடவுள் கொடுத்த கொடை என போற்றி வளர்க்க வேண்டும். அதற்காக 24 மணி நேரமும் மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்றல்ல, உடலை நாம் போதிய அளவுக்கு பாதுகாக்க வேண்டும். நோய் நொடுவிலே இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மை நாம் நம் உடலை அன்பு செய்வது மட்டுமல்ல, பிறரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் பிறரும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றார்கள். எனவே நாம் பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, அல்லது நிறத்தின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ பாகுபாடு பார்த்து அவர்களை இழிவாக நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினோம் என்றால் நாம் இயேசுவையே அழிக்கின்றோம், இயேசுவையே நாம் பங்கப்படுத்துகின்றோம் என்று பொருள். இதுதான் இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பெரிய பாடம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றோம். ஆகவே நாம் எல்லோரும் இணைந்து கட்டப்படுவதுதான் இந்த திரு அவை என்பது. நாம் காணுகின்ற பெரிய பெரும் கோவில் அல்ல, அது ஒரு அடையாளம். ஆனால் அதைவிட மக்கள் நாம் ஒன்றிணைந்து வர வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இது சற்று மாறுபட்டு இருக்கின்றது. நாம் இன்றைய கிராமங்களிலே பார்க்கின்றோம், கிராமங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் கிராமங்களிலே இருந்து வெளியூர்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் வந்து ஊரிலே ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது தவறல்ல. அந்த கோவில் பெரிய கோவிலாக இருக்க வேண்டும். அங்கு கூட கொஞ்சம்
பொறாமையும் அவர்களுக்கு வருகிறது. அவன் பக்கத்து ஊரில் அந்த கோவில் கட்டினானா, அவன் கோபுரத்தை விட ரெண்டடி உயரம் யான் கோபுரம் இருக்க வேண்டும், அதுக்காக என்ன செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் செய்ய தயார் என்று செய்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த ஆலயம் என்பது ஒரு போட்டியின் அடையாளமாக மாறிவிட்டது. சரி, இவ்வளவுதான் கடினப்பட்டு உழைக்க கட்டுகிறோமே, அந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதும் நமக்குள் பாகுபாடுகள், நமக்குள் வேறுபாடுகள், இது இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று, இயேசு விரும்பாத ஒன்று. எனவே இன்றைய விழாவிலே நம்முடைய தாய் கோவிலின் நேர்ந்தெளிப்பு நாளை திருவிழாவாக கொண்டாடுகின்ற இன்று நாம் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே நாம் எல்லோருமே கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றோம். நாம் மட்டும் ஆலயமல்ல, எமக்கு அடுத்து இருக்கின்ற அனைவரும் கடவுளின் ஆலயமாக இருக்கின்றார்கள். எனவே நாம் நம்மை மதிப்பது மட்டுமல்ல, பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் எந்த தீங்கும் விளைவிக்காமல் அனைவரையும் ஒன்றிணைத்து நாம் உறவு கொண்டு வாழ்வு வாழும் பொழுதுதான் உண்மையிலேயே இயேசுவுக்கு சான்று பகருகின்ற சாட்சிகளாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நாம் உயிருள்ள ஆலயங்களாக இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். அத்தகைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து இறைவாமை போற்றுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும்
உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே, கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசை